தேவனுடைய பிரசன்னத்தில் கண் வலைகளும் கரைந்து போகிறதா? அப்படியான மனுஷனுடைய கடித இருதயம் மாத்திரம் தேவன் பத்திரை இழந்தடி இருக்கிறார். இவ்விதமான சீரை பெற்ற வேறு பெரிய சாதியது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை விட ஒரு பெரிய மேன்மை நம்முடைய வாழ்வில் என்ன இருக்கிறது? இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கிறார். உன்னதமான தேவனுக்கு வாழ்ந்து ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போறோம். இதனாலே தேவனுடைய வார்த்தையை நமக்கு போதிச்சு கர்த்தர் ஊழியத்தை செய்யறதுக்கு யூகேல பிரிசில இடத்துல நம்முடைய சபையின் போதராக இருக்கிற பாஸ்டர் ரஞ்சன் டபத்தில் வந்திருக்க போன வியாழன் உப்பட்டாலும் வெள்ளி எஸ்எல்எல் பைபிஸ்டரி எடுத்து உபாசி கொண்டதற்கு கர்த்தர் வார்த்தை பக்கத்துடன் இன்றைக்கு சபையில தேவனுடைய வசனத்தை நமக்கு போதும். திறந்த இருதயத்தோடு இருப்போம். நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் போல தேவோட வார்த்தை நம்முடைய இருதயத்துல விளட்டும். விளைச்சல் உண்டாது. அந்த பிரதேசத்திலிருந்து இத்தனை வருடங்களாக கர்த்தர் ஊழியத்தை செய்து வர்றாரு. தரிசனம் உள்ள மனுஷன், தேவனுடைய தேடர், உண்மையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். தன் மறு பிள்ளைகளோடு கர்த்தரை செவித்து அந்த பிரதேசத்துல ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டி வர்றார்கள். தேவனுடைய சபை நடத்தி வர்றார்கள். நீங்களும் நாம் கூடி வரும் போதெல்லாம் உபவாச கூட்டங்கள் அதிகமாக அவருக்காக அறுவடைகளுக்காக நாம் செவித்திருக்கிறோம். ஆகவே உங்கள் சார்பிலே அன்போடு போது நான் வரவேற்க நம்ம எல்லோரும் உச்சமாறு கரைகளை தட்டி வர மாதிரி
ஹாலேலூயா. உங்கள் மத்தியில் இருப்பதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். முதலாவது ஆண்டவருக்கு நான் மகிமையும் நந்தியையும் கனத்தையும் துதியையும் நான் செலுத்துகிறேன். இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும் தேவன் கொண்டு வந்தபடியால அவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது. ஏற்ற காலத்திலே அவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நான் போன முறை வந்த பிறகு இந்த முறை பார்த்து சொன்னார், நீங்க பைபிள் ஸ்டடி எல்லாம் கலந்து கொள்ளணும், அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமா நீங்க வரணும் சொல்லி. ஆகவே அப்படியாக என்னை அழைத்து மதிப்புக்கும் அன்புக்கும் கனத்துக்கும் உரிய உங்கள் சபை போதருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மூப்பர்களுக்கும் உங்களுக்கும் எங்களுடைய கிருபை நாளின் சபை பிரிஸ்டல் யூகேல சபை மக்கள் மூலமாக என்னுடைய வாழ்த்துகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறதை மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். நாங்கள் ஒருவருக்காக ஒருவர், ஒரு சபைக்காக ஒரு சபை, ஒரு ஊழியத்தை நாம் தாங்கி நாம் உச்சவம் பண்ணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் அங்கு வளருகிறது. ஹல்லேலூயா. அங்கு ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். புதியவர்களை தேவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஊழியம் நடக்கிறது. அவருடைய ராஜ்யம் வருகிறது. அவருடைய சபை கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கிறபடியால தேவன் அதை செய்கிறார். அதுக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மாதிரிங்களா? ஹல்லேலூயா. இது தேவன் நமக்கு உண்டாகின நாள். ஹல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தின நேரம். தம்பி கீபோர்டு இருக்கிறீங்களா? நன்றி தாவப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
பாவ பாதையில் பாரினில் அலைய தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே, பாவ பாதையில் பாரினில் அலைய தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே. எந்த காலத்திலும் இந்த நேரத்தில் ஒரு இமை பொழுதும் என்னை மறந்திடாமல் எந்த வாழ்வின் உம்மை நாடி நாடி தீன பாடி பாடி மகிழ்வே, இந்த நாமம் தேடி தீன ஓடி ஓடி வருவே. நிரந்தி வேறில்லை ஐயா, எல்லாமே நீ தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீ தானே. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீ தானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீ தானே ஐயா. ஹல்லேலூயா.
நல்லவரே ஐயா,
இந்த உலகத்திலே நாங்கள் பாவ பாதையிலே தேடி வந்த அன்பு தெய்வமே, உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஐயா. எங்களை வாழ வைத்து எங்களை நீதிமானாய்மாக்கி உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களை தெரிந்து கொண்டபடியால், உம்முடைய பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றினபடியால் ஆண்டவரே உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். மகா பெரிய பாக்கியத்தை தந்து வாழ வைத்த தெய்வமே அன்று கூறுகிறோம் ஐயா. இந்த கடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாமே மகிமைப்படுவதா நன்றி சாப்பிட நல்வார்த்தைக்காக நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே பேசுவீராக. தேவநீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் ஐயா. உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இருக்கிறது. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி இருக்கிறது. அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பெரியவராயிருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய ஊழியக்காரராயிருக்கிறோம் ஐயா. உங்களுடைய ஊழியத்தை செய்ய நீர்முடைய ஜனங்களை இந்த நாளில் சந்திக்கிறதுக்காக சோத்திரம். உம்முடைய வார்த்தையை அனுப்புறதுக்காக சோத்திரம். உம்முடைய ஆண்டவரே ஊழிய செய்யப்படுறதுக்காகவும் உம்முடைய சித்தமென்று நிறைவேறி கொண்டிருக்கிறதுக்காகவும் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தொடர்ந்து நடத்துங்க, தாழ்த்தி முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நடத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். தேங்க்யூ தம்பி ஆமென். தேங்க்யூ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்ம மத்தியில் இருக்கிறது. எத்தனை பேர் உணர்ந்து கொள்றீங்க? எஸ், கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்ம மத்தியில் இருக்கிறது. இயேசு நம்ம மத்தியிலே ஆண்டவர் எழுந்தவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. சரி, எல்லோரும் அடுத்துக் கொள்வோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும்படியாக ஒன்று பேதுரு நாலாம் அதிகாரம். ஒன்று பேதுரு நாலாம் அதிகாரம் பேதுருள்ள நிருபம், இரண்டாவது நிருபம், முதலாவது நிருபம், நாலாவது அதிகாரம், பதினேழாம் பதினெட்டாம் வசனம்.
நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முன்னி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பத்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்?
ஆகையால்
தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள்.
இந்த நாட்கள் நாங்கள் பார்க்கிறோம், சபையை ஆயத்தப்படுத்த வேண்டியது ஒரு ஊழியக்காரருடைய கடமையா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் அதை விரும்புகிறார். நாங்கள் உலகத்தினுடைய கடைசி காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இது நாம் எல்லாரும் அறிகிறோம். தேவ ஆவியானவரும் அநேக முறை அநேகந்திர நம்மளோட கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு கடைசி நேரத்தில் நாம் நிற்கிற நாம் போய் சேர வேண்டிய ஸ்தானத்துக்கு நாம் போய் சேர வேண்டும். நாம் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் நிறைவேற்றி தீர்க்க வேண்டும். இது தேவனுடைய விருப்பமும் சித்தமுமாய் இருக்கிறது. ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே சபை நாம் ஆயத்தம் பட வேண்டும், மற்றவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். எச்சரிப்பு நமக்கு மிச்சம் அவசியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய எச்சரிப்பு நமக்கு தேவையாயிருக்கிறது. அவர் நம்மளை எச்சரிக்கிறார். ஏனென்று சொன்னால் அநேகர் கடைசி நாட்களிலே கடைசி மட்டும் ஓடி கடைசி நேரத்திலே ஆண்டவரை விட்டு விலகி வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் வாழுகிறோம். அப்படியாக நீங்களும் நானும் இருந்து விடக்கூடாது என்பதிலே தேவன் கவனம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆலயத்திலே தேவனை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மத்திலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைய செய்திகளிலே நாங்கள் பார்க்கிறோம், உலகத்திலே நியாயம் தீர்க்கப்படுகிற காரியங்கள், உலகத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறதை நம் செய்திகளிலே நாம் கேள்விப்படுகிறோம். உலகத்தினுடைய பாவத்தின் நிமித்தமாகவும் உலகத்தினுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாகவும் அநியாயத்தின் நிமித்தமாகவும் தேவன் அவர்களை தண்டிக்கும்படியாக அநேக நியாய தீர்ப்புகள் உலகத்திலே வந்திருக்கிறதை நாம் காணக்கூடியதா இருக்கிறது. ஆனால் நாம் பார்க்க வேண்டியது கர்த்தருடைய சபையிலே தேவனுடைய கரம் கடந்து வரும். ஹல்லேலூயா. இன்று நாங்கள் பார்க்கிறோம்,
நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்கு ஏன் ஐயா நியாய தீர்ப்பு? ஆண்டவர் எங்களை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா! என்றிருந்து விடுவித்திருக்கிறார். ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவரை விசுவாசிக்கிற நமக்கு, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அந்த நரகத்தின் தண்டனை நமக்கு இல்லை. அதில இருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆகியிருக்கிறார். உங்களை எல்லாரையும் தேவன் விடுதலை ஆகியிருக்கிறார். பாவ மன்னிப்பை தேவன் தந்திருக்கிறார். அவருக்காக தன்னுடைய ஜீவனையை அவர் கொடுத்திருக்கிறார். அதன் நிமித்தமாக அவர் ரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்டு சபையிலே வந்து இருக்கிறோம். இப்பொழுது நாம் எங்க வந்திருக்கிறோம்? நாம் உலகத்திலிருந்து வெளியே இருந்து நாம் சபைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். சபைக்குள்ளே நாங்கள் வந்து தேவனுடைய வீட்டிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்க பார்த்த சங்கீதத்தை குறித்து நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா 84 சங்கீதம், அங்கு பாப்போம் சொன்னா அது கர்த்தருடைய வீடு என்று சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது, உங்களுடைய வீட்டிலே பங்காயிருக்கும் சொல்லப்படுது. அங்க பார்த்த அநேக வார்த்தைகள் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர். ஹல்லேலூயா! ஆகவே கர்த்தருடைய வீட்டிலே நாம் ஒப்படியாக நாம் இருக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நாம் இன்னும் நாம் வளரணும், கர்த்தருடைய வீட்டிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுறவராயிருக்கிறார். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம காணோம். ஆகவே நாம் ரட்சிப்பட்டு நாம் நீதிமானாக நாங்கள் வந்திருக்கிறோம். நாம் இன்னும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா! நாம் பாத்தீங்கன்னா ரட்சிப்பு இன்னும் முடிந்து போகல, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்தம் ஒரு நாள் இருக்கிறது, கடைசி மட்டும் நாம் நிக்க வேண்டும். கடைசி மட்டும் கர்த்தருக்காக நாங்கள் நிக்க வேண்டும், சபையிலே நாம் இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான காரியமாயிருக்கிறது. ஆகவேதான் தேவன் நம்மளை திருத்தும்படியாக, தேவன் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு சபையிலே கொண்டு வந்து உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அவர் ஒரு பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போய்விடக் கூடாது. அவர் என்ன நோக்கத்துக்காக உங்களையும் என்னையும் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விட்டுக் கொடுக்கணும். என்ன செய்யணும்? விட்டுக் கொடுக்கணும். அர்ப்பணிப்பு வேண்டும், விட்டுக் கொடுத்தல் வேண்டும். விட்டு கொடுக்கிறவன் கட்டு போக மாட்டான், கட்டு போறவன் விட்டு கொடுக்க. ஆறு சொன்னது சொல்லுங்க, ஆறு சொன்னது தெரியாதா? தெரியாதா உங்களுக்கு? உங்கள்கிட்ட சமையல சொன்னார், பாச சொன்னவர், உங்களோட பாசம் சொன்னாரு. ஹல்லேலூயா! நல்லா எனக்கு அது பாச அட்டாச். நான் உங்களோட மெசேஜ் எல்லாம் கேட்கிறேன்னா இல்லையா? விட்டு கொடுக்கிறவன் கட்டு போக மாட்டான், கட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான். ஆகவே நாம கட்டு போகாம இருக்க வேண்டுமானால் சபையில் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும், நாம அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஆகவேதான் நீதிமான் ரட்சிக்கப்படுவது நாம மிகவும் முக்கியமா இருக்கு. நீதிமானுடைய ரட்சிப்பை குறித்து நாம் கதைக்க போறேன். நாம் வெளியிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானுடைய ரட்சிப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்களை நாம் ரட்சிப்படைய வேண்டும், இன்னும் அநேக காரியங்கள் நாம் திருந்த வேண்டும். சபைக்கு ஆவியானவர் சொல்றதை காதல் கேட்க கடவுள். ஹல்லேலூயா! ஆகவேதான் நீங்க பாப்பீங்கன்னா தேவனுடைய வீட்டிலே அது எப்படியாக அது நடக்கிறது, நியாய தீர்ப்பு எப்படியாக நடக்கிறது, தேவன் எப்படியாக நம்ம ரட்சித்துக் கொள்கிறார்னு சொன்னா அது சிக்ஷையின் மூலமாய் அதை தேவன் என்ன செய்யறார், சபையிலே நடத்துறா இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிற காலத்தில் நாம் இருக்கிறபடியால் நான் உங்களுக்கு திரும்பவும் எச்சரிக்கையா நான் சொல்லுகிறேன். அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய ஊழியக்காரர் என்ன செய்தார்னு சொன்னால், அவர் கிறிஸ்தவராக இருந்தவர், அவர் வந்து அவர் ஆண்டவருக்காக ஊழியர்களுக்கு அவர் பெருகி 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 மிகவும் செல்வந்தர் ஆயிட்டார். என்ன ஆயிட்டாரு? தேவன் அவரை ஆசீர்வதித்து செல்வந்தரான போது அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், அவர் சொன்னார் கடைசியாக, நான் பணக்காரனுக்கு காரணம் இயேசு அல்ல, நான் பணக்காரனுக்கு சாத்தானே காரணம் என்று சொல்லி அந்த அவருடைய உழைப்புல பெரும்பகுதியை சாத்தானுக்கு கொடுத்து சாத்தானுடைய ஆராதனையை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நடக்கு, நம்ம சர்வசாதாரணம் என்ன நடக்குது செய்தியில் நான் பாக்குற காரியமா இருக்கு. ஆகவே கடைசி நாட்களை நாம் வாழ்கிற நாம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுதும் தேவன் சபையில வச்சு நம்மளை உயர்த்தும் பொழுதும் நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நாம் கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! இது மிக முக்கியமான காலத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு சபையினுடைய போதர்களும் ஊப்பர்களும் அநேக சபையில நாங்க பார்ப்போம் சொன்னா அநேக வார்த்தைகளால் வஞ்சிக்கப்பட்டு பிழையான போதனைகளால போய் தேவனை மறுதளித்து கர்த்தருக்கு விரோதமாக சாட்சி சொல்லி சாட்சி இழந்தவர்களாக இன்றைக்கு நிக்கிறதை நாம் காணக்கூடியதா இருக்கு. ஹல்லேலூயா! ஆகவே சரியான சபையிலே சரியான இடத்திலே நீங்களும் நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எவ்வளவு விதமான பிள்ளையான போதனைகளும் எத்தனை விதமான மார்க்கங்களும் எவ்வளவு காரியங்களும் உலகத்துக்கு அதுக்குள்ள என்ன கொண்டு போகாம ஆண்டவரை சரியான இடத்தை கொண்டு வந்தீங்க ஐயா, சரியான சபையில கொண்டு வந்தீங்க ஆண்டவரை, சரியான ஆவிக்குரிய சபைக்கு கொண்டு வந்தீங்க ஐயா ஆண்டவர், சரியான சபையில நீங்க நடத்துறீங்க ஆண்டவர், அதை சொல்ல வச்சிருக்கீங்களே இதுவே எனக்கு போதும் சொல்லி அழுவியா. ஒருவேளை நீங்க வேற எங்கயா நான் மாட்டுப்பட்டிருந்தோம்டா, வேற எங்கயா சிக்கப்பட்டிருந்தோம்டா, பிள்ளையான போதையில போய் பிள்ளையான மார்க்கங்களை போய் நான் ஆண்டரை விட்டு அங்கேயே போயிருப்போமே. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க நன்றி உள்ளவளா இருக்கணும், தேவன் அந்த சபைக்கு நாம நன்றி உள்ளவளா இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் டைம் லாஸ்ட் கடைசி நாட்களிலே சேர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. இங்குதான் நமக்கு சத்தியம் சொல்லப்படுகிறது, இங்குதான் நமக்கு எச்சரிப்பு உண்டாகிறது, இங்குதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஆண்டவர் வந்து சபையை வந்து மணவாட்டி சபையை வந்து அவர் எடுத்துக்கொண்டு போகும்படியாக இந்த நாளிலே அந்த மணவாட்டி சபை என்ன செய்கிறாரு, தனக்கு ஏற்ற மணவாட்டியாக தனக்கு தான் சேர்த்துக் கொள்ள போகிற மணவாட்டியாக அவர் அலங்கரித்து ஆயத்தப்படுத்துறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. ஆனா லூக்கா 18:8 சொல்லப்படுகிறது, மனுஷகுமாரம் வரும்போது பூமியிலே என்னத்தை விசுவாசத்தை காண்பார். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாளில விசுவாசம் என்ன செய்யறது, விசுவாசம் சரியாக சரியாக குறைந்து குறைந்து கொண்டே போறது. பாருங்க, விசுவாசம் என்ற காரியத்துக்கு எல்லாரும் வேணும்னு சொன்னா எல்லாரு எங்களுக்கு எல்லாம் இருக்கு. எனக்கு நல்ல வேலை இருக்கிறது, எனக்கு நல்ல படிப்பு இருக்கிறது, எனக்கு தேவையான பணம் இருக்கிறது, நான் நினைச்சது நான் நேர்த்த இடத்துல நான் செய்து போயிருவேன். விசுவாசம் ஒரு காரியமாக தெரியறதில்ல. ஆனாலும் சில நேரங்களில் பார்ப்போம் சொன்னா நம்மளுடைய வசதிகளும் நம்முடைய பொருள்களும் நம்முடைய பிளவும் ஒருவேளை சில காரியங்களுக்கு மிஞ்சி இருக்கிறது. அதுக்கு சில காரியங்கள் அதனால முடியாது. இயேசுட்ட தான் வரணும். எங்க வரணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வரணும். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவர் ஆண்டவர் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்றது நாம காணக்கூடிய இருக்கு. ஹல்லேலூயா. 2 தசலோனிக்கேயர் 2:3 வாசிங்க. 2 தசலோனிக்கேயர் 2:3
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் ஆகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது.
எவ்விதத்தினாலாவது ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. விசுவாச இயேசு எனக்கு அது செய்யல, கர்த்தர் எனக்கு யார் என்று தெரியாது என்று சொல்லி விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகி அந்த மனுஷன் யாரு, அந்த மனுஷன் தான் ஆன்டி கிரைஸ்ட். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு எதிரானவன் அவன் வருகிற நாட்கள் அந்த மனுஷன் வெளிப்பட்ட அந்த நாள் வராது. ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறோம், ஆண்டவர் ஆகிய ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே வருகைக்கு நாம் காத்துக் கொண்டிருக்கோம். இதோ திருடன் வருகிற விதமாய் நான் வருகிறேன். எப்படி வருகிறாராம்? திருடன் வருகிற விதமாய் நான் வருகிறேன். அந்த நாளையாவது அந்த நாளிகையாவது இயேசு கிறிஸ்து சொன்னாரே, எனக்கு தெரியாது பிதா, தேவர்களுக்கும் தெரியாது பிதா, ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த நாள் திருடன் வருகிற விதமாய் வரும். எச்சரிப்பாய் நாம் இருக்க வேண்டும். அந்த நாள் வந்து நாம கைவிடப்பட்டு போயிட்டோம் என்று சொன்ன, நாம் ஆயத்தம் இல்லாமல் இருந்துட்டோம் என்று சொன்ன, தேவன் ஏற்ற வழியில தேவன் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் ஏற்ற காலத்தில் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அவர் ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே இந்த பூமியிலே வருவார். ஹல்லேலூயா. இதுக்குத்தான் சபையை நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்க மறந்துடக்கூடாது. இதுக்குத்தான் தேவ வார்த்தைகள், இதுக்குத்தான் சபை ஐக்கியம், இதுக்குத்தான் உபவாச கூட்டங்கள், இதுக்குத்தான் வீட்டு கூட்டங்கள், இதுக்குத்தான் வேத படிப்புகள். இவைகளிலே நாம் ஐக்கியப்பட்டு இந்த சபையிலே நாம் ஒருமனமா இருந்து ஐக்கியப்பட்டு இருந்தால்தான் தேவனுடைய வரிகளை நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். கைவிடப்பட்டால் அது மிகவும் பரிதாபம். பாருங்க, சில பேர் துணிகரமா சொல்லுகிறார்கள், பாப்போம் ஒரு அந்த நாள் ஒரு நாங்க பாப்போம் வரட்டும். அந்த நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ ஒன்று வேதம் சொல்லுகிறது, அந்த நாளை எதிர்பார்க்கிறவனுக்கு ஐயோ ஒன்று சொல்லுகிறது, பாப்போம் நாமளும் ஒரு பார்த்துருவோம் சொல்லுகிறார்கள் சில பேர். அவர் நினைச்ச அப்பயும் பயங்கரமான காரியம் பாருங்க. அந்த கிரசனுடைய இன்றைக்கே இந்த உபத்திரவம், சின்ன உபத்திரவங்களுக்கு சின்ன பிரச்சனைகளுக்கு நான் சபைக்கு வரமாட்டேன், அதுக்கு வரமாட்டேன் சொல்லி நீ சொல்ற உங்களுக்கு சொல்லுகிறவர்களுக்கு அந்த உபத்திரத்தினால் எப்படி இருக்குமாமா? மிகவும் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. முத்திரையை குத்தி சொல்ல சொல்லுவான், நீ சாப்பிடலாது, நீ ஒரு பொருள் வாங்கலாது, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயலாது. அந்த கிருஷ்ணனுடைய முத்திரையை வாங்கி கொள்ளாமல் இந்த பூமியில நீ வாழ முடியாது. கைவிடப்பட்ட நீ ரத்த சாட்சியை மறித்தால் மாத்திரம்தான். இப்ப ரத்த சாட்சி அவருக்கு இப்ப ஏவமா? அல்ல இந்த பிரச்சனையே தாங்க இல்லை, ரத்த சக்தியை மறிக்கிறதுக்கு ஆயத்தம் இருக்கிறீங்க. ஆகவே நமக்கு வேணாம் அந்திக்கிறது, வேணாம் அந்திக்கிறது ஆட்சி நமக்கு தேவையில்ல. நாம் கருத்து ரகசியவர்கள் போயிட வேண்டும், கல்யாண விருந்துக்கு நாம் போய்விட வேண்டும், ரகசியவர்கள் அடுபட்டு போயிடணும். ஆண்டவரே சபையிலே நான் இருந்துடணும் ஐயா, சபையிலே நான் ஐக்கியமாக இருந்துடணும். ஆண்டவரே கத்தாய் சபையுடைய போதர்களுக்கு நான் கீழ்படிந்திருக்கணும், உடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்படிந்திருக்கணும். இந்த ஐக்கியம் தான் எனக்கு முக்கியம். நீ எவ்வளவு பொருளை சம்பாதித்து வைத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு சொத்துகள் இருந்தாலும் என்ன இருந்தாலும், அந்த நாளிலே சபையிலே இல்லாவிட்டால், சபை ஐக்கியத்தில் இல்லாவிட்டால், கர்த்தருடைய வரைக்கு ஆயத்தமாட்டால் மனவாட்டி சபையை எடுத்துட்டு போயிடுவார். ஆகவேதான் வருகையிலே ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளிலே பாவத்துக்கு விரோதம், எவ்வளே 12 சொல்றது பாவத்துக்கு விரோதமாக போராடுவதே நீங்க ரத்த சிந்தத்தக்கதாக என்ன அல்லேலூயா. ஆகவே இது ஒரு போராட்டம் தான், இது ஒரு போராட்டம் தான். இதுக்கு நான் ஆயத்தம் இருக்கிறதுக்கு எனக்கு அதிக எதிர்ப்புகள் வருகிறதான், சபையிலே நான் சேர்றதுக்கு எதிர்ப்புகள் வருதான். கிறிஸ்துவை நான் நேசிக்கிறதுக்கும், கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு, கிறிஸ்துவுக்காக நான் வாழ்றதுக்கும், நான் அர்ப்பணிக்கும் பொழுது எனக்கு அநேக பாடுகள் இருக்கிறதான், அநேக நெருக்கங்கள் இருக்கிறதான். கிறிஸ்துவ நிமித்தம் அதை நாம் சகிக்கத்தான் வேண்டும், அதை நாம் பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும். எனக்கு முக்கியம் பரலோகம், எனக்கு முக்கியம் அந்த நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவனுக்கு நான் பங்குள்ளதா நான் மாற வேண்டும். அதை நாம் விட்டுவிடக் கூடாது. தேவன் எனக்கு வாக்களித்திருக்கிறார், அதை நீ அடைய முடியாதபடி சாத்தான் உனக்கு அநேக தந்திரங்களை போட்டு, வாழ்க்கையில் அநேக குழப்பங்களை போட்டு, அதுக்கு எதிராக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். எபிரேயர் 3:12 எடுத்து பாத்தீங்க, மத்தேயு 3:12
தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதடியோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமைகளை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதடியோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான்.
கையில ஆண்டவர் கையில் என்ன இருக்கா? தூற்றுக்கூட, தூற்றுக்கூட தெரியுமா? அதெல்லாம் மறந்துட்டீங்க, சுழகு கூட அம்மியை மறந்துட்டீங்க. இப்ப எல்லாம் மெஷின் தானே, இப்ப எல்லாம் இப்ப வாஷிங் மெஷின். தூத்துக்குடி அந்த நாள்ல எப்படி செய்வாங்கன்னு சொன்னா, எப்படி தூத்து வாங்கலாம் தெரியல ஊர்ல, என்ன நெல் அறுத்து கொண்டு வந்து அடுக்கி என்ன செய்யற, சுலட்டி அடிக்கிற. அப்ப பதற என்ன பிரிச்சு எடுப்பாங்க, என்ன பிரிச்சு எடுக்கிறது? தூத்துக்குடி என்ன காத்துல எப்படி அப்படியே தூக்கி காத்துல அப்படியே கொட்டக்குள்ள நல்ல மணியெல்லாம் என்ன செய்யும், கீழே அப்படியே உட்காந்து விழும். பதர்லாம் என்ன செய்யும் காத்துக்கு? ஒரு பக்கத்துல பதர் போய் ஒரு பக்கம் விழும், நல்ல மணியெல்லாம் ஒரு பக்கம் விழும். அப்ப இது யாரு செய்யறது? தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது. அல்லேலூயா. தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது, தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி, களம் சொன்னா இதான், இதான் இங்க நாம தான் களம். களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். களஞ்சியம் அங்கு பரலோகம், பரலோகம் சேர்ப்பார். பதறையோ அது கீழே எல்லாம் சத்தம் செப்பரேட் பண்ணப்படும். என்ன படம்? இயேசு கிறிஸ்து செப்பரேட் பண்றது, செப்பரேட் பண்ணி செப்பரேட் பண்ணி கொண்டே இருப்பார். நீங்க பதரா அல்லது மணியா, கோதுமை மணியா, எப்ப தெரியுமா? தெரியும், தூட்டக்குள்ளதான் தெரியும். எல்லாம் பார்க்க ஒண்டாதான் இருக்கு, தூட்டக்குள்ளதான் தெரியும் இது பதரா மணியா கோதுமையா என்று சொல்லி. தேவ தூதர்கள் காத்துக்களாய் தேவன் படைத்திருக்கிறார். அவர்கள் காத்திலே தூட்டும் பொழுது தேவர்கள் பிரிச்சு வைப்பாங்க சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, ஆகவே நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு யாருக்கு? நியாய தீர்ப்பு யாருக்கு? நியாய தீர்ப்பு யாருக்கு? ஜட்ஜ்மெண்ட் வேணும். ஏன் ஜட்ஜ்மெண்ட் வேணும்? நியாய தீர்ப்பு யாருக்கு? ஜட்ஜ்மெண்ட் எங்க வரும்? கோர்ட்ஸ்ல வரும். ஏன் ஜட்ஜ்மெண்ட் வருது? யாருக்கு நியாய தீர்ப்பு? குற்றம் செய்தவர்களுக்கு, தவறு செய்தவர்களுக்கு, பிழை விட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக நியாய தீர்ப்பு. யோவான் 3:16 சொல்லப்படுகிறது. ரோமர் 8:1-2 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசிங்க,
தேவன் தம்முடைய ஒரே பாரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆயுலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
ரோமர் 8:2-2
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு
ஆக்கினை. ஹலலுயா. தன்னுடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகக்கூடாது என்றதுக்கு அவரை தந்தல் இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதே போல அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை அவர்களுக்கு. அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை நமக்கு. ஆவியின்படி நமக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு என்ன இருக்கு? சிக்ஷை இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டிலே நடக்கும் நியாய தீர்ப்பை நாம அறிந்து கொள்ளலாம். ஆனா புறம்பே இருக்கிறவர்கள் குறித்து நமக்கு கவலை இல்லை. எடுத்துக்கொள்ளுங்க, 1 கொரிந்தியர் 5:12 பவுல் என்ன சொல்றாரு? நமக்கு புறம்பே இருக்கிறத குறித்து நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. 5:12
புறம்பே இருக்கிறவளை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவளை குறித்து
உள்ளே இருக்கிற நமக்கு தான் இப்ப தீர்ப்பு. புறம்பே இருக்கிறவர்களுக்கு கத்தர் பார்த்துக்கொள்ள, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் உள்ளுக்குள்ள நான் வந்துட்டோம். நமக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு பாருங்க. நமக்கு தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தோங்குற காலமா இருக்கிறது. இதுல தேவன் எல்லாரையும் நம்மளுக்கு செய்கிற தவறுகளுக்கு நாம் இந்த நாம ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் வந்து நாம சபையிலே வந்து நாம தவறு செய்தால், நாம பிழை விட்டால், அல்ல நாம திரும்பவும் பாவம் செய்தால் ஆண்டவர்கிட்ட நாம் போய் மனம் திரும்பி நாம் மன்னிப்பு கேட்டு நாம மனம் திரும்பி சபையில அக்கியமாய் திரும்பவும் நாம் வர வேண்டும். பிசாசு நம்மளை என்ன செய்வான்னு தனிமைப்படுத்த பார்ப்பான். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் விட்டுக் கொடுக்காதபடி நாம சபையிலே ஐக்கியப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் நாம் நினைக்கலாம், நாம தவறு செய்யும் பொழுது நாம் புலவிடும் பொழுது கர்த்தருடைய தீர்ப்பு நமக்கு வருகிறது. ஏனென்று சொன்னால் அவர் மனமாட்டி சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் குற்றம் செய்யும் பொழுது நாம தண்டனை கொடுக்கிறோமா இல்லையா? அதே போல கர்த்தர் சிட்சியாத புத்திரர் தவசிச்சியா புத்திரர் உண்டோ அதே போல பரம சகோப்பனும் பிழைவிடும் போல நம்மளை சிக்ஷிக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம சபையில நியாய தீர்ப்பா வருகிறது. நாங்க இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு நாம செல்லுவோம் என்று சொன்னால் அங்கு ஒரு சபையை நாம் பார்க்கிறோம். அங்கு எகிப்திலே இருந்து ஓ தேவன் அந்த இருளிலே இருந்த ஜனங்கள் 130 அடிமைத்தனத்தில் இருந்த தன்னுடைய ஜனங்களை தேவன் இருளிலிருந்து விடுவித்து தேவன் தன்னுடைய கானான வாக்குப்பட்ட தேசத்துக்கு அவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தலைமையாக அந்த மோசையை மேய்ப்பனாக வைத்து அவ்வளவு 25 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை தேவன் கொண்டு வருகிறார். அங்கு ஒரு சபையாக அந்த ஜனங்கள் 12 கோத்திரங்களும் அந்த வனாந்தரத்தில் நடந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. அங்கு நாங்க பார்க்கிற காரியங்களை நியாயத்திற்குள்ள காரியங்கள் நமக்கு அது மிகவும் பிரயோசனம் உள்ளதா இருக்கும். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். எண்ணாகமம் 12 ஒன்றிலிருந்து 16 மட்டும் பாப்போமா.
மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவள் விவாகம் பண்ண எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள்
என்றார்.
3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாரசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்தியட்சியமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார்.
கர்த்தருடைய கோபம் வர காரணம் என்ன? கர்த்தருடைய சபையாக வருகிறார்கள், ஆண்டவருடைய அற்புதத்தை காண்கிறார்கள், நடந்து கொண்டு வர கர்த்தருடைய கோபம் வர காரணம் என்ன? மோசைக்கு விரோதமாக, கர்த்தர் ஏற்படுத்தின தாசனுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுறாங்க. ஒருவேளை மோசம் செய்த காரியம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம், ஒருவேளை பிழையாக தெரிந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி சொல்ல, என் தாசனோ அவன் என்னவாம் கர்த்தருடைய வீட்டு மோசையான பூவில் சகல மனிதர்கள் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் முகமுகமா அவனுடைய சாந்த குணம் மாத்திரமல்ல, என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். கர்த்தருடைய பார்வையிலே கனம் பெற்றவனா இருந்தான். ஆனால் இந்த ஜனங்களுக்கோ அவன் செய்த சிறு தவறு, சிறு பிள்ளைகள் எப்படியாக தெரிகிறது, பயம் இல்லாமல் பேச வேண்டி வந்துட்டு கர்த்தர் கோபம் வந்துட்டு பாரு. இதனால என்ன வருகிறது, இதனால என்ன வருகிறது, அங்கு தீர்ப்பு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சபையில் என்ன வருகிறது, கர்த்தருடைய தீர்ப்பு வருகிறது. என்ன நடந்து தெரிந்தன உங்களுக்கு, கூடாரத்தை விட ஆண்டவன் மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால், ஆரோன் மிரியாமை பார்த்தவள அவள் குஷ்டராக இருக்க கண்டா, உடனே உடனே அந்த நாட்டில் உடனுக்குடன் சூட்டுக்கு உடனுக்குடன் நியாய தீர்ப்பு. ஆண்டவர் அவள் பார்த்து மிகவும் துக்கப்பட்டு, மோசை அவள் பார்த்து துக்கப்பட்டு, ஆண்டவரே தேவனே அவளை குணமாக்கும் என்று கஞ்சி ஆண்ட சொல்றாரு. கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால், அவள் ஏழு நாள் வெட்கப்பட எப்படி துப்பி காரி துப்புற அளவுக்கு ஊழியக்காரனை குறித்து பேசுறது கவனமா இருக்கும். உங்களை வாழ்க்கை வந்தபடி நான் பேசக்கூடாது, அது நம்முடைய வாழ்க்கையிலே சபையிலே அது நம்முடைய குடும்பத்திலே நியாய தீர்ப்பை கொண்டு வரும், அது சாபத்தை கொண்டு வரும். குஷ்டரோகம் சாபம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளில் எச்சரிக்கிற தேவன் எச்சரிக்கிறார். மத்தேயு 12:34 என்ன சொல்லுகிறது, மனுஷர் பேணும் வீணான வார்த்தையில் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும். வாயை திறந்து நாம் என்னத்தை பேசுகிறோம், என்ன பேசுறோம் தெரியாட்டி, பேச தெரியாட்டி நான் பேசாம இருக்கிறது நல்லது. இது மிகவும் ஆபத்தான காரியம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து அவர்கள் ஊழியம் செய்கிற ஊழியக்காரரா இருக்கிறார்கள். ஆகவே நாம ஊழியக்காரன், எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், நாம தைரியமாக நாம வாயை திறந்து பேசக்கூடாது. இங்க நாங்க பாக்குறோம் சொன்னா, அங்கு அதுதான் மெத்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் போய் ஆண்ட சொன்னாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தையில யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும். நாம அதை கவனமா இருக்கணும், இதனாலே சபையில நியாய தீர்ப்பு வரும். அடுத்தது இன்னொரு கா பாப்போம் சொன்னா, என்னாகும் அதே என்னாகும் 16 எடுத்தீங்க சொன்னா, என்னாகும் 16 முதலாம் வசனம் வாசிங்க.
தேவிக்கு பிறந்த ஹோகாத்தின் குமாரனாகிய இச்சியாரின் மகன் கோராகு என்பவன் ரூவன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய நாத்தானை, தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோட கூட மோசைக்கு முன்பாக எழும்பி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்.
சபையில் அங்க பாப்போம் சொன்னா, சபையில வந்து இப்ப வந்து இவங்க கூட்டம் கூடிட்டாங்க, நீங்க பெரியாக்களோ சபைக்கு விரோதமாக கூட்டம் கூடியீர்கள், உங்களை கொண்டு மட்டும் பேசினது இல்லையோ, எங்களுக்கு ஊழியம் செய்ய தெரியாதோ, எங்களுக்கும் ஊழியம் செய்ய தெரியும், உங்களுக்கு மட்டும் தான் ஊழியம் செய்ய தெரியுமோ, இப்படி எல்லாம் நாம கதைக்க கூடாது. பாருங்க, மோசை கொண்டே ஒன்று தெரியும், யாரு என்ன பேசினாலும் உடனே போய் முகம் கூப்பிட விழுந்துருவாங்க. ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் வாங்க, நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்க சொன்னாரு, எல்லாரும் வா, ஆண்டு வந்தால் நேர நேர பேசுவாருங்க, முழு பேரும் வா, கதைச்சு வந்த எல்லாம் வா, எல்லாரையும் ஆண்ட கூப்பிடுற பாருங்க. ஆண்டு சொல்றாரு, எல்லாருக்கும் ஊழியம் கொடுத்து நான் உங்களுக்கு எல்லாம் நான் ஊழியம் தந்தனானா இல்லையா. கர்த்தருடைய பின்னும் மோசை கோராய நோக்கி, லேவியின் புத்திரரை கேளுங்கள், கர்த்தருடைய வாசலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரை முன்னின்று அவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேரப்படும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையிடத்தில் உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோட தேவியும் புத்தராய் உன்னுடைய எல்லா சௌகரியும் சேரப்பண்ண உங்களுக்கு அற்ப காரியமா தெரியுதோ, உங்களுக்கெல்லாம் நான் ஊழியம் தரலையோ, நீங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரா இருந்தீங்கானே, நீங்க எல்லாம் கர்த்தருக்கு செய்தீங்கானே, இதெல்லாம் உங்களுக்கு அற்ப காரியமா போயிட்டதோ. நாம் செய்யற எந்த காரியம் அற்ப காரியம் அல்ல சபையில, எந்த ஊழியத்தை தேவன் தந்த ஊழியம் அங்க கர்த்தருடைய சபையில என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்து உங்களுக்கு என்ன சின்ன காரியம் தெரிந்தாலும் அதை நாம் கர்த்தருடைய சபையில உண்மையாய் நாம் செய்யணும். ஊழியத்தை தேவன் தருகிற அல்ல, ஊழியம் கர்த்தருடையது. சின்ன ஊழியமோ இல்ல பெரிய ஊழியமோ, கர்த்தர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அதை நாம் அற்பமாக எண்ணி போட்டு நாம நிக்க கூடாது. இன்னைக்கு இன்னைக்கு நாங்க வெளியில வரக்குள்ள பாஸ்டர் மகன் டேமியன் சொல்றாரு, அவரு சின்ன பிள்ளைகளை கலைக்கிறாரு, அவர்கள் தம் அடிக்கிறதா எத்தியன் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண அவருக்கு சொல்ற புலவு செய்யாதன்னு சொல்றதா சொல்லி, அப்ப அவங்க தாய் சொன்னாவு, நீ புலவு விட்டா திருத்து வாங்க தானே அப்படின்னு சொல்லி, நான் இனி அப்படி தம் அடிக்க வரும்போது நான் பாஸ்டர் ஆக போறேன். அப்படி சின்ன பிள்ளைகள் அறியாம பாதிக்கிற பிள்ளைகள் பெரியார்கள் அப்படி கதைக்க கூடாது. பெரியார்கள் என்ன செய்யக்கூடாது? அப்படி கதைக்க கூடாது. ஆகவே தேவன் நமக்கு தந்தது அற்ப காரியம் அல்ல. தேவன் தந்த ஊழிய காரியம் அற்ப காரியம் அல்ல. தேவன் நம்மளை நியமித்திருக்கிறது அற்ப காரியம் அல்ல. ஆகவே அது அற்ப காரியம் உங்களுக்கு போயிட்டதோ பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்ட கூப்பிட்டு தொடர்ந்து வாசி பாத்தீங்கன்னு சொன்னா பூமி புலக்குது. என்ன நடக்குது? நியாய தீர்ப்பு. பூமி உடனே மோசைக்கு முன்பால பூமி புலக்கு. அவ்வளவு பேருக்கும் ஆண்ட நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். எண்ணாகம் 20 எடுத்துக்கொள்ளுங்க, 7-ம் வசனத்திலிருந்து 12-ம் வசனம் மட்டும் இங்கு பாக்குறோம். அது எண்ணாகம் 20
மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் தேவனாய் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர் கண்களுக்கு முன்பே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தண்ணீர் உள்ள தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது.
தண்ணீர் வந்தது, நியாய தீர்ப்பும் வந்தது. தண்ணீர் வந்தது கத்தர் கொண்டபடி, நியாய தீர்ப்பு யாருக்கு வந்தது? ஊழியக்காரனை விசனப்படுத்தினார்கள். ஊழியக்காரன் மனம் பதறி பேசிட்டான். கலகக்காரரே கேளுங்கள், அவரை போட்டு நெருக்கு நெருக்கணு நெருக்கி அவரை போட்டு கஷ்டப்படுத்தி முறுமுறன்னு முறுமுறுத்து இந்த ஜனங்கள் போட்டு வேதனைப்படுத்தினால அவனுக்கு என்ன செய்யணும் தெரியாம அவன் கண்மலை 2 தரம் அடிச்சிட்டான். ஆண்டவர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரிதான், நானா இருந்தாலும் சரிதான், நீங்களா இருந்தாலும் சரிதான், எவரா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் நீதி உள்ளவர். ஊழியக்காரரை விசனப்படுத்த கூடாது, முறுமுறுக்க கூடாது. சபையில அது நமக்கு நியாய தீர்ப்பை கொண்டு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சபையில தொடங்கும் காலமா இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்கு நாம் பயந்திருப்போம். செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது, முடிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது நம்முடைய சபையில. அவரை உண்மையாக நாம் செய்ய எவ்வளவு காரியங்கள் இன்னும் பெண்டிங்ல இருக்கிறது, அவளுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இங்க பாப்ப மனுஷன் எவ்வளவு ஊழியங்கள் இங்க இருக்கிறது. ஊழியம் செய்யறதுக்கு ஆக்கள் இல்லை, தங்களை ஒப்பு கொடுக்க ஒருத்தரும் இல்லை, அர்ப்பணிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஊழியம் தடைபடுகிறது. அநேகர் வர வேண்டி இருக்கிறார்கள் சபைக்குள்ள, அவர்கள் வர முடியாதபடி அநேகர் தடைபட்டிருக்கிறார்கள். அவரை நாம் சபைக்குள்ள நாம் கொண்டு வர வேண்டும். அதுக்காக நீங்கள் நான் பாடுபட வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்காக நீங்க உழைக்க வேணும், அதுக்கு நீங்க வெளியிலிருந்து கொண்டு வர வேணும். அதுக்காக உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய நேரங்கள் எல்லாவற்றையும் நாம் செலவழிக்கணும். அதனாலே யாருக்கு மகிமை உண்டாகும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகும். நேரங்களை கொடுங்க. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. நாம மட்டும் ஆசீர்வாதமா இருந்தா காணாது, எல்லாரும் ரசிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதா இருக்கிறது. கிரியை நாம் விசுவாசம் கிரியலை நாம் காரியங்களை நாம் நடப்பிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாங்க பாப்போம் சொன்னா அடுத்த 25-ம் அதிகாரம் 25-ம் அதிகாரம் 1-3 மட்டும் பாப்போம் சொன்னாங்க.
இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாவின் குமாரத்திலோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் வேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம்.
பாருங்க, புறஜாதி ஜனங்களோடு கூட ஐக்கியப்படக்கூடாது. உலகத்தினுடைய காரியங்களை நான் விரும்பக்கூடாது. அந்த பாவங்களிலே நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அவையில் தேவன் சபையில் இருக்கிற பிள்ளைகள் நாம் அவர்கள் கூட இணையக்கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லாம் நமக்கு தெரியும், நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் அவையோடு கூட நாம் அச்சியமா இருக்கிறபடியால், அவையோடு கூட இணைந்து இருக்கிறபடியால், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே சரீரமாயிருக்கிறான். நாம் கத்தரோடு இணைந்த அங்கங்களாயிருக்கிறோம். கத்தரோடு ஒரே அங்கமாயிருக்கிறோம். அவர் தலையாயிருக்கிறார், நாம் அங்கங்களாயிருக்கிறோம். அப்ப கத்தரோடு தலையிலிருந்தா நாம் அங்கங்களாயிருந்து நாம் சபையாக நாம் இருக்கிறோம், ஒரே கூட்டமாயிருக்கிறோம். இது போய் நாம் இந்த அங்கத்தை கொண்டு போய் நாம் வெளியில கொண்டு ஜாயின் ஆக கூடாது. அப்ப கத்தர் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். இதனால கத்தருடைய அநேக காரியங்கள் அங்கு ஒரு சபையாகி நடந்து வந்தவர்கள் ஆண்டவர் என்ன செய்யறார் சொன்னா, அவர் திருந்தும்படியாக கத்தருடைய நியாயத்தை அங்கு கொண்டு வரும்படியாக அந்த சபையில தன்னுடைய நியாய தீர்ப்பை தேவன் செலுத்தி அந்த ஜனங்களை திருத்தி அவர்களை கத்தரை அறியத்தக்கதாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தேவன் அதே தேவன் தான் இன்றைக்கும் நம்முடைய சபையை நடத்துறவராக இருக்கார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவரை நடத்துறவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடத்துறவராய் இருக்கார். அன்றைக்கு நாங்க பாப்போம் என்று சொன்னா அங்கு இருந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மளோட கூட இருக்கிறவராய் இருக்கிறார். நீங்க யோசுவா புத்தகம் 7 அதிகாரம் 1 வசனத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் யுத்தம் பண்ணும்படியாக அங்கு அனுப்பி யோசுவா 7 வசனத்துல
இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்தை சேராகுடைய குமாரனாய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீட்டிலே சிலதை எடுத்துக்கொண்டான்.
எல்லா பொருட்களும் என்ன அது அது சாபத்தினுடைய அதுல ஒன்று தொடக்கூடாது. அது நமக்கு தேவையில்லை எடுக்காதன்னு சொன்ன இவன் அதுல கைய வச்சுட்டான். எப்படி அது பொருளாசை. என்ன அது பொருளாசை. பொருளாசை பொருளாசை. ஆண்ட சொன்னார் சாபத்தீடானதை நீ எடுக்கா தொடாது. பொருளாசை சாபம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க லூக்கா 12:15 வசனத்துல கொஞ்சம் அது குறித்து கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். ஏனென்று சொன்னா நாம இருக்கிற வாழுகிற தேசம் வந்து நாம ஐஸ்வர்யமான தேசத்திலே நாம் வாழுகிறோம். ஆகவே நமக்கு பொருளாசை வந்து அப்பப்ப வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதை டிஸ்டர்ப் பண்ணுகிற காரியமாய் இருக்கிறபடியால நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொருளாசையை குறித்து மிகவும் கடினமான உத்தரவு நமக்கு கொடுத்திருக்கிறார். எச்சரிப்பு தந்திருக்கிறபடியால லூக்கா 12:15 வசனம்
பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார்.
ஜீவன் அல்ல. எச்சரிக்கையாயிருங்கள். பி கேர்ஃபுல். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்று சொன்னால் அது ஜீவன் அல்ல. இட்ஸ் நாட் எ லைஃப். லைஃப் இஸ் ஜீசஸ். இயேசுதான் நமக்கு ஜீவன். இயேசுதான் நமக்கு வாழ்வு. அவர் தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். பொருளாசை ஒருவனுக்கு ஜீவன் அல்ல. அதான் 12:15 என்ன சொல்லுவேன்னு சொன்னா பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார் சபையில். அது ஒரு ஜீவன் அல்ல. அது நம்முடைய ஜீவனையுடைய வழிகளை தடை செய்கிற காரியமாக இருக்கிறது. எபேசியர் 5:5 எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 5:5 எபேசியர் அதிகார நிர்வாகத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அங்கு அதிகமான காரியங்கள் வந்து சபையை குறித்து சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது.
விபசார காரணாவது அசுத்தனாவது விக்கிராராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே.
ஜீவன் இல்ல. ஜீவன் எங்க இருக்கிறது? பரலோகம். நீங்க அங்க நமக்கு பங்கு இல்ல. அப்ப விக்கிர ஆராதனை வந்து ஒரு பொருளாசை. பொருளாசை வந்து ஒரு விக்கிர ஆராதனை. அந்த வேதம் சொல்லிட்டு சொல்லுது அந்த விக்கிர ஆராதனை சபையில் இருக்கிற மக்கள் ஆகிய நாம் செய்வோமானால் நமக்கு என்னத்துல பங்கு இல்லையா? பரலோகத்துல பங்கு இல்ல. தேவன ராஜ்யத்திலே சுதந்திரம் இல்ல. அங்க நம்முடைய பேர்களை திருக்கி போடுவார் ஆண்டவர். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருக்கும். பொருளாசை எப்படி வருகிறது? தேவன் நமக்கு தேவையானது நமக்கு தருகிறார் தானே. ஏன் பொருளாசை வருகிறது? தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை தருகிறார், உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தருகிறார், வீட்டு தருகிறார். தேவையானதை தேவன் தந்திருக்கிறார். அதை மிஞ்சி இன்னும் ஆசைப்படுறது காணாது போதாது. அப்ப தேவன் தந்ததுக்கு மேலாக நாம் விரும்புவோமாக இருந்தால் அதை எப்படி பெற்றுக் கொள்ளலாம்? ஏதோ ஒரு பிள்ளையான வழியில அதை பெற்றுக் கொள்ள நாம ட்ரை பண்றோம். பரிதானம் வாங்கவோ அல்லது ஏதோ ஒரு வழியில கலவா பிசினஸ் செய்யவோ அல்லது ஏதோ பண்ண தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணாதானே அந்த பணம் அந்த பணம் வரும். அந்த அதுதான் பொருள் ஆசை. அதுல தேவன் பிரியமா இருக்க மாட்டார். அந்த பணம் அது கத்தருக்குரியதல்ல. அது விக்கிராராதனை. நீ அதுலயே உன் கண்ணை நீ வைத்திருக்கிறபடியால அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போக முடியாது. ஹலோ ஹலோ தனம் இருக்கா? தேவன் வருகிறார். ஹலேலூயா. பரலோகம் போகணும். எங்க போகணும்? பரலோகம் போயிடணும். ஆண்டவரை பாக்குறோம். வாஞ்சியா இருக்கிறீங்க. ஆகவே கடைசி காலத்துல இவைகளை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் கட்டாயம் வராமல் போகாதில்லை. வரும். வருமுங்க வருமுங்க, நான் சொல்றேன் வரும், எப்படியாவது நமக்கு வரும். ஆனா எச்சரிக்கையா இருங்க, தேவன் நமக்கு தேவையானது தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வேலை தந்திருக்கார், நல்ல வீடு தந்திருக்கிறார், குடும்பம் தந்திருக்கிறார், ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், காரம் தந்திருக்கிறார். நமக்கு தேவையானது நம்ம தந்திருக்கிறார், அதுக்கு மேல நீ ஆசைப்படாத. கொலசியர் 3:5 அதைத்தான் சொல்லுகிறது. கொலசியர் 3:5 என்ன சொல்லுற சக்க நாங்க எடுத்து பாருங்க. 3:5 என்ன
சொல்லுறால், விவசாரம் அசுத்தம் மோகம் துர்ச்சை இக்கிராரதனான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள்.
இவைகளை உண்டு பண்ணுகிற அவயவங்கள், மாமிசத்தின் எண்ணம், ஒரு விருப்பம், இன்னும் கொஞ்சம் எனக்கு காணாது, இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பொருள் வேணும், இன்னொரு ரெண்டு இன்னொரு காரியம் எனக்கு வேணும், இந்த திராணிக்கு மிஞ்சி நான் யோசிக்கிறது பொருளாசை. அது வந்து சொல்லுகிறது, விக்கிராத பொருளாசை உண்டு பண்ணுகிற அவயங்களை அழித்து போடுங்கள், அவைகளை கேன்சல் பண்ணு, அது எனக்கு வேண்டாம், இது மாமிசத்தின் கிரியை, இது மாமிசத்தின் எண்ணம், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், எனக்கு வேணாம், அதை அழித்து போடு. அது எப்படியா அழித்து போடலாம் சொன்னா, பரிசுத்தாவின் நிறைவினாலே அழித்து போடலாம். அலலுயா. இங்கு பாப்பம் சொன்னா, நாம் ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியான அளவில்லாமல் வருகிறார், அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே கத்தா, இப்படியான எண்ணங்களை ஆண்டவரே, இப்படி எண்ணங்கள் என் உள்ளத்திலே வருகிறது, ஆண்டவர் பொருளாசையான எண்ணம் வருகிறது, ஆகவே பரிசுத்த ஆவியானவரே இதை அழித்து போட, இதை என்ன சுட்டரித்து போடுங்கன்னு சொல்லி நாம கேட்கலாம். தேவனுடைய ஆராதனையை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரின் பிரசன்னம் அதிகமாய் சபையில இருக்கும் பொழுது, இவைகளை குறித்து ஆண்டவரே கர்த்தாவே பிரசன்ன பரிசுத்த ஆவியானவரே அழித்து போடுங்க ஆண்டவரே, இது எனக்கு வேணாம், உம்முடைய பரலோகத்தை சுதந்திரத்துக்கு தடையா இருக்கிறது அல்லவா, உம்முடைய வாக்குத்தத்தை சுதந்திரத்துக்கு தடையா இருக்கிறது அல்லவா, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு தடையா இருக்கிறது அல்லவா, ஆகவே ஆண்டவரே கர்த்தாவே இது எனக்கு வேணாம், இதை சுட்டரித்து போடுங்கன்னு சொல்லி அழித்து போடுங்க. பரிசுத்த பிளத்தோடு கூட நீ அதை செய்யலாம், மற்றபடி இயலாது. கத்தருக்காக வாழ ஒப்பு கொடுக்கணும், அல்லது பரலோகத்தில் நமக்கு இடம் கிடைக்காதுங்க. இது எச்சரிப்பான காரியமா இருக்குது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் எச்சரிக்கையா நாம் இருப்போம். நீதிமொழிகள் 15:27 எடுத்து வாக்கிங்கன்னு சொன்னா, நீதிமொழிகள் 15:27,
பொருளாசக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான்.
பாத்தீங்களா, பரிதானம் எப்படி சேர்க்கலாம், காணாது சீட்டு போடலாமா, சீட்டு போடுவோம். சீட்டு வந்து கேம்பிளிங் பாருங்க, சீட்டு வந்து என்ன, இந்த ஸ்பீல் விளையாடுவாங்க தெரியுமா, நீங்க வெளியில போய் இந்த ஸ்பீல் விளையாடு, ஸ்பீல் தான் சீட்டு. அது சபைக்குள்ள வரக்கூடாது, உலகத்து காரியம் சபைக்குள்ள வரக்கூடாது. நான் என்னுடைய சபையில் சொல்லியிருக்கிறேன், உலகத்துக்காரன் சபைக்குள்ள வரல, விரும்பலாம் விரும்ப இருக்கிற நேரத்தில் அடிப்போ, சபைக்குள்ள உலகத்தை கொண்டு வந்து கூட்டக்கூடாது, அது கேம்பிளிங், அது ஸ்பீல். சீட்டு கூறுறது, அது கூறுறது, இட்ஸ் நாட் நைஸ். அது அழகு இல்ல, சபைக்கு ஒரு அலங்காரம் இல்ல, சபையோட அலங்காரத்தை அலங்கோலமாக்கி போடும். அது நீ செய்யாத. அப்படியே அவனுக்கு பணம் உனக்கு தேவையில்லை, கர்த்தர் உனக்கு தேவையானது தருவார், உனக்கு உன்னோட பண தேவை தேவன் சந்திப்பார். சபையில சீட்டு போடுறது வந்து அது உலகத்துக்குரிய காரியம், நமக்கு தேவையில்லை. உலகத்தை கொண்டு சபைக்குள்ள போடக்கூடாது. நாம் உலகத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டு நாம உலகத்தை கொண்டு சபைக்குள்ள கொண்டு வர்றது, இதனால சபையில நியாய தீர்ப்பு வரும். என்ன சரியா பலவீனமா இருக்குது, அப்படி இருக்குது, ஒண்ணு சரி வருது இல்லையே, எல்லாம் தடையா இருக்குது. இதெல்லாம் என்ன சொன்னா, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இதை செய்யறவருடைய வாழ்க்கையிலே அது சிறையிருப்பா இருக்கும். ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை, பூரணமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அது தடை பண்ணுகிறது. இவ்வளவு உழைக்கிறமையா ஒன்று மிஞ்சதில்ல பாஸ்டர், ஒன்றும் இப்படி அங்க சொல்லுவாங்க, எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று மிஞ்சதில்ல மிஞ்சதில்ல மிஞ்சதில்லன்னு சொல்லி. ஆனா பாத்தீங்கன்னா, கொஞ்சம் உழைக்கிறவங்க நிறைய கொடுக்கலாம், எனக்கு எல்லாம் போதுமா இருக்குதுன்னு சொல்றான். நிறைய உழைக்கிறவங்க எனக்கு ஒன்று மிஞ்சதில்லன்னு சொல்லுறான். ஆண்டு சொல்றாரு, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, என் வீட்டிலேயே அலங்கோலமான காரியங்கள் நடக்கும் பொழுது நான் எல்லாத்தையும் ஊதி போடுறேன்னு சொல்லுங்க. ஆகவே சபையை நாம கடைசி நாட்களிலே ஆயத்தம் பண்ணும்படியாக பரிசுத்தாவியார் நாமத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நாங்க சொல்லிட்டு போறதுல, ஆசீர்வதிச்சுட்டு தேவன் போறதுல என்ன காரியம் இருக்கிறது? தேவன் ஆசீர்வதிப்பார் அவருடைய சமூகத்திலே. நாம திருந்த வேண்டியவர்கள் சரியான நேரத்தில் நாம திருந்தும் பொழுது தேவன் வந்து அவர் இயல்பாகவே அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது, தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் தேவையானது கொடுத்தே ஆவார். அல்லேலூயா. ஆகவேதான் சாபத்தீடானதை சபையிலிருந்து நீக்க வேண்டும். அதான் ஆகான் இருக்கிறார். ஆகான் நீ சொல்லு, அப்பதான் நீ யுத்தத்தில் வெற்றி பெறலாம். அங்க பாரு, யுத்தத்துக்கு போறாங்க, அங்கு சத்ருவாரன் அங்கு துரத்துறான் பாருங்க. கொஞ்ச பேர் தான், ஆனா யோசுவா போய் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். என்ன ஆண்டவர், என்ன நடக்குது? ஒன்றும் முழங்கலையே. ஆண்டு சொன்னார், சாபத்துடனானது சபையில் இருக்கிறது, அதை நீக்கி போடு. அதை அகற்றின பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது? இல்ல வெற்றி நடக்குது பாருங்க, கொண்டு முன்னாடி கொண்டு போறாங்க. நம்முடைய சபை வளர்ந்து கொண்டே போகும். அல்லேலூயா. நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்க, அவைகள் நமக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து வஞ்சிக்க கூடாது காரியங்களை. இப்ப நான் சசம் கொடுக்கறது குறித்து நாம திருப்பி திருப்பி நான் சொல்றதுக்காக காரணம் என்ன, காரணம் என்ன, வஞ்சிக்கப்பட்டு போறோம், சிறையிருப்பு நீங்க வேண்டும், கத்தருடைய பணத்தை வீட்டுல வச்சிருக்காது, வச்சிருக்காத யா வச்சிருக்காத, கத்தருடைய பணத்தை கத்தருக்கு கொடுத்துரு, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார், கீழ்படுகிறீங்களா இல்லையா? கீழ்படிய மாட்டோம், கடினப்படுத்துவோம். ஆண்டு சொல்றா, நானும் கடினப்படுத்துவேன் உன்னுடைய வழியிலே, உனக்கு உன்னுடைய வழியில குறுக்க கருத நின்ற மாதிரி நிற்கும். சில காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்குது இல்லையே, எல்லாம் தடையா இருக்கிறது, இதே இப்படி குறைவா இருக்கிறது, எனக்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, உன்னை ஆராய்ந்து சோதித்து பார், சசமாக சரியா கொடுக்குறியா? கொடுங்களேனப்பா, கொடுங்கள், ஆண்டவர் கொடுத்துருங்க, வீட்டுல வச்சிருக்காங்க. அது ஆண்ட சொன்னாரு, நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்று சொன்னா மல்கி வஞ்சிக்கிறீங்களா? வஞ்சகம் ஆகான போல, அது கத்தனுடையது. என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்ற காரியம், நான் சொல்ற ஆலோசனை, நான் திரும்ப திரும்ப சொல்ற ஆலோசனை, அந்த பணம் வீட்டுல வச்சிருந்தா நெருப்பு மாதிரி இருக்கு, அதை வாழ விடாது. கொடுங்கப்பா, கத்தருக்கு கொடுங்க, ராயனுடைய தேவனுக்கு கொடுங்க, சூதாட்டம் செய்யாதங்க. சிறையிருப்பு அப்படியே சுத்தி கொண்டே இருக்கு, ஒரு காரியத்துல முன்னேற முடியல. இப்ப ஏதாவது குறை இருக்கிறே பாஸ்டர், ஏதாவது குறை இருக்கிறேன்னு சொன்னா யாருல பிள்ளை, தேவன்ல பிள்ளை இல்லையா? ஆண்டவர் சரியா தான் இருக்கிறாரு, ஆண்டவர் ஆசீர்வாதத்தான் இருக்கிறாரு, உனக்கு சோகலத்தை தந்து அவர் இன்னும் ஆசிரியர். நான் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் எஸ்எம் மீட்டிங்லாம் சொன்னேன், காலேப் எடுத்து பாருங்க, காலேப் 40 வயசு இருந்து அவனுக்கு வாக்கு தந்தம் பண்ணப்பட்டது, 85 வயசாகி 45 வருஷமாச்சு, அவன் அப்படியே காத்து கொண்டிருந்தானப்பா, அந்த வாக்கு தத்துவத்தை பெரும் தேவன் தருவார் எனக்குன்னு சொல்லி உண்மையா இருந்தான். ஜனங்கள் முறுமுறுத்தார்களாம், ஜனங்கள் எல்லாம் எல்லாத்தையும் கண்டு கொண்டுதான் வந்தான், ஆனாலும் தேவன் சொன்னதை நான் எடுப்பேன் சொல்லி இருந்தான், அதே பிளத்தோடு இருந்தான் பாருங்க. அல்லேலூயா. காலத்தினுடைய ஆவி நம்மை பற்றி பிடிக்கணும், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அதை கேட்டார், பெற்றுக்கொண்டார், சத்துருக்களை திருத்தினார், ஆசீர்வாதத்தை வாழ்ந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு சாட்சியா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலத்தினுடைய ஆவி சபையை பற்றி பிடிப்பதாக. ஆகவே அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்டதெல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறார் நமக்கு, நமக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அதுல நான் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம், 1 கொரிந்தியர் 10 அதிகாரம், 1-11 மட்டும், 1 கொரிந்தியர் 10 அதிகாரம். இதை முழுவதுமாக வாசித்தால் நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்று சொல்லி நாம் விட்டுவிட முடியாது, அது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது.
இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை குடித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை,
அந்த கண்மலை கிறிஸ்துவே. இன்றைக்கு நாங்க வாழ்கிறோம், சபையில் அன்றைக்கு வாழ்ந்தாங்க, ஒரே ஒரே ஞானஸ்நானம், ஒரே மேய்ப்பன், ஒரே ஞானவானம், அவளை கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க, எல்லாம் ஒன்றதான். கூட கண்மலையின் தண்ணி, அவர் கண்மலை கிறிஸ்துவரோட கூட இருந்தாரு, அங்கே கிறிஸ்துவரோட கூட நடந்தாரு. அதே சபையில மாடல்லாம் இன்றைக்கு இருக்கிற சபையில மாடல், அன்றைக்கு சிறுஸ்தானம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர் அறியாத இடத்தில் பிரியமாயிருந்தது இல்லையே, நாம் காத்ததாதான், அவள் இச்சித்தது போல நாமும் பல்லாங்கனவர்களை இச்சியாதிருப்போமாக. அது வேணும், இது வேணும், இச்சிக்கிறது இச்சிக்கிறது இச்சை உள்ளவர்களாக இருக்கிறது, அது கூடாது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கப்படி அவர்களில் சிலர் விக்கிர ஆராயக்கான, நீங்கள் விக்கிர ஆராயக்கான இருங்கள், பொருளாசை விக்கிர ஆராதனை. அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி வருவதால் 70,000-23,000 பேர் விழுந்து போனார்கள். அவர் கிறிஸ்துவை பரிசை பார்த்து பாம்பல அழிக்கப்பட்டார்கள், சிலர் முறுமுறுத்து அழிக்கப்பட்டார்கள். இவைகள் எல்லாம் 16 வசனம் வாசிங்க, 11 வசனம்.
இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி
எழுதப்பட்டிருக்கிறது. நான் திரசங்கிக்கிறோம், சொல்லுகிறோம், எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் எழுதப்பட்டிருக்கிறது சொன்னா, முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு, எனக்கு உங்களுக்கு சபைக்கு நியாயத்திற்பு வராதபடி எழுதப்பட்டிருக்கிறது. சபையில நியாயத்திற்பு தோங்கும் காலமா இருக்கிறபடியால எச்சரிப்பா இருக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நான் பார்த்த அண்ணாமத்துல பார்த்த காரியம் எல்லாம் அது அவங்களுக்கு சொன்ன காரியம், அவைகள் எல்லாம் அங்கு நடந்ததை நமக்கு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறப்பா, அவரை நாம் பார்த்து எச்சரிக்கா இருக்க வேண்டும். ஆண்டவர் பரிசுத்தாயிரவங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சபையை ஒருவரையும் நேசிக்கிறார், ஒருவரில் அன்பு கூறுகிறார், எல்லாரும் தன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதனால் தன்னுடைய வார்த்தையை அவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தை நான் பார்ப்போம், எடுத்துக்கொள்ளுங்க, 2 சாமுவேல் 11 அதிகாரம். அங்கு நாங்க பார்ப்போம் சொன்னா, 2 சாமுவேல் 11 அதிகாரம்,
முதலாம் வசனம்.
மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோபாவையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுக போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாம்பிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேல் கண்டான். அந்த ஸ்திரி வெகு சௌந்தர்யவதியா இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரி யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியாமிய பத்சேவாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளுடைய சயனித்தான். பிற்பாடு அவள் தன் வீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனான்.
கதை தெரியும், டிராமா ஒன்று போகுது. இந்த டிராமா எங்க போய் முடியுது பாத்தீங்களா? இப்ப சபையில சில டிராமா இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கு. ஒருத்தருக்கும் தெரியாது பாருங்க, சில டிராமாக்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. தாவீது ராஜா காரிய கட்சியில முடிச்சு கொண்டே இருக்கிறாரு. தொடர்ந்து வாசி பாத்தீங்கன்னா அப்படியே ஆண்டவர் வாய் பேசல, பேசாம இருக்கிறாரு. கடைசி அப்போ எங்க முடியுது தெரியல. உரியாவை கொலை செய்து கடைசியா புள்ள பிறந்து புள்ள செத்து முடிவு பாத்தீங்களா? இப்படித்தான். ஆனா இவருக்கு ஒன்னும் தெரியாது. எல்லாம் கட்சியில முடிச்சுனா ஆள் வந்து வீட்டு இருந்துட்டாரு. ஆண்டவருடைய பார்வைக்கு அதை எப்படி இருந்ததாம் பொல்லாப்பா இருக்கு. ஒருவேளை மறைவிடத்துல நாம காரியங்களை சில செய்யலாம், ரகசியான பாவங்களை நாம செய்யலாம். ஒருவேளை டிராமா போய்கொண்டிருக்கும், பாஸ்டருக்கும் தெரியாது. டிராமாவோட முடிவு தான் தெரியும், பிறகுதான் தெரியும். கடைசியா எப்படி நியாயத்துக்கு வந்து தெரியுமா தாவீதுக்கு? அதை பார்த்தாலே எப்படியா இருந்த மனுஷன் ஒரு வாழ்க்கையில இப்படியா போயிட்டு என்ன நியாயத்திற்கு வந்தது? 11 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் 12 அதிகாரத்துல 9 வசனம்.
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்ட பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தால் ஏகொன்று போட்டாயே.
இப்போது நீ
என்னை அசட்ட பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் இன்றைக்கு உன் வீட்டை விட்டு
சொல்லுங்க. என்னவென்றால் நான் உன் வீட்டிலே பொல்லாப்பு எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க இஸ்ரேல் எடுத்து அதை கொடுத்தேன். அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே அவனுடைய வாழ்க்கையிலே நியாய தீர்ப்பு வருகிறது. ஹல்லேலூயா. அவருடைய தண்டனுடைய பாவத்தினுடைய உழைவு நமக்கு தெரியல. சில பேருக்கு பாவம் செய்யறதும் நல்லா தான் இருக்கும், டிராமா அவனுக்குள்ள நல்லா தான் இருக்கும். முடிவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது கத்தருடைய நியாயத்திற்கு பெரிய பயங்கரமா இருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதனால அவன் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல அந்த நியாயத்திற்கு அவனுடைய வாழ்க்கையிலே வந்ததை நாம் காணக்கூடிய இருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே நாம் மனம் திரும்புவோம், எச்சரிக்கையா இருப்போம். ஒருவேளை வெளியே தெரிகிற காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா வெளியே தெரியாத காரியம் உனக்கு மாத்திரம்தான் தெரியும். கத்தர் மனசாட்சியினுடனே சாட்சி கொடுக்கிற கத்தரா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவ மனசாட்சியை சுத்திகரிக்கும். நம்முடைய மனசாட்சி சுத்தமா இருக்கணும். நம்முடைய மனசாட்சி சுத்தமா இல்லாட்டி கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்க போதுமான இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம மனசாட்சி மங்களா இருந்தால் அல்லது குறுகலா இருந்தால் மனசாட்சியிலே பாவங்கள் எண்ணங்கள் இருந்தால் நாம் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவருடைய கழுவி சுத்திகரித்துக் கொண்டவர்கள் என்று விலகி நாம் மனம் திரும்ப வேணும். கர்த்தருடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு அது நிச்சயமாக அது தொடங்குற காலமா இருக்கிறது. கத்தர் சிக்கியாக அதை எடுத்து ஏனென்று சொன்னா தன்னுடைய மனவாட்டி சபை ஒரு கரவீட்ட மனவாட்டி சபையா இருக்கும்படியாக இந்த நாளிலே கத்தர் அதை செய்கிறவர். நாம் இந்த நாளில் பார்க்கப்படும் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் 29 சொன்னா நாம ஆண்டருடைய திருவிருந்திலே நாம் பங்கு கொள்கிறோம், திருவிருந்திலே நாம் அக்கியப்படுகிறோம், நாம் அங்கங்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் அதை நாம் இப்படியான பாவத்தோடு கூட நாம் அதிலே கலந்து கொண்டு அதிலே நாம் செய்வமா இருந்தால் அங்கு விசுவாசிகளுக்குரிய நியாய தீர்ப்பு அங்கு அந்த சபையில உருவாக நியாய தீர்ப்பு அங்கு சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ள 1 கொரிந்தியர் 11:29 நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 11:29
என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம்.
நாம் நியாயந்திருக்கப்படும் போது கத்தருடைய ஆக்கினைக்குள்ள நியாயந்திருக்கப்படாதபடிக்கு கத்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்ப சிட்சிக்கப்படுற சிட்சை நமக்கு இருக்கும். சிட்சை நமக்கு நிச்சயமாக இருக்கும். நம்ம சிட்சை வேணாம் சொன்ன சிட்சை விருப்பம் இல்ல, சில பேருக்கு அப்பா அடிக்கிற பிள்ளைகளுக்கு சில பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்ல, குற்றம் செய்யாதானே தகப்பன் அடிப்பார். சிட்சை வேணாம்னு சொன்னா தவறு செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சிட்சை வேணாம்னு சொன்னா தவறு செய்யக்கூடாது. தவறு செய்தா பிள்ளை செய்தானே இருக்கும், சிட்சை இருக்கும். நம்முடைய பிள்ளைகளை நாம நம்ம பிள்ளைகள் அடித்து தண்டிக்கிறது போலதான் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு தண்டனை தருகிறார். அல்லேலூயா. என்ன சிட்சை வரும்போது, பாடுகள் வரும்போது என்ன செய்யறோம்? நமக்கு சிட்சை விருப்பம் இல்ல, பாடுகள் நமக்கு விருப்பம் இல்ல. ஆகவே என்ன செய்யறோம்? இது நமக்கு சரியில்ல, கஷ்டமா இருக்கிறது. ஆகவே ஏசு போனா சபையை விட்டு போயிடும், அங்க போயிருந்து சொல்லி அது தனிமைப்படுத்தப்பட்டு போறதால இதால நாம் பரலோகத்தை இழக்க வேண்டிய காரியம் வருகிறது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போக அநேகர் அப்படியாக அறியாம செய்கிறார்கள் பாருங்க. ஒன்று தீமத்தை அஞ்சாம் அதிகாரம் 24 அதிகாரத்தில் எப்படி சொல்லுவோம்? ஒன்று தீமத்தை அஞ்சாம் அதிகாரம் 24 அதிகாரத்தில் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, சிலருடைய பாவங்கள்
வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இல்லாதவர்களும்
மறைஞ்சிருக்காது. ஒன்றும் மறைஞ்சிருக்காது. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். நல்லது, சபையில் என்ன செய்ய, நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சுட்சியாக இருக்கும். ஆனா சிலருடைய பாவங்கள் முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அது டேஞ்சர். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். காயினுக்கு காயினுடைய ஆவி சாவியை பிடிக்க கூடாது, அது ரிலிஜியஸ் ஸ்பிரிட். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியங்கரமும், அப்படி இல்லாதவர்களையும் மறந்திருக்க மாட்டார் பாருங்க. நீங்க நல்லது செய்தா, நீங்க நல்ல நற்கிரியை செய்தால் அவைகள் நற்கிரிகள் வெளியரங்கமா இருக்கும், அப்படி இல்லாத மறைஞ்சிருக்கவே மாட்டார். கத்தர் அவனவனுக்குரிய புகழ்ச்சிக்கு தக்கான பலனை நம்முடைய தத்த நீதி உள்ளவர் ஹலலுயா உண்மையில் அவர் சாலருடைய எண்ணங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற பரிசுத்தாவியானவர் நம்மத்திலே அசைவாடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹலலுயா. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் இன்னொரு காரியம். நமக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வருதுன்னு சொன்னா, மன்னிக்காத தன்மைகள். என்ன தன்மைகள்? மன்னிக்காத தன்மைகள். இவன் எல்லாம் நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களா இருக்கு. ஒரு ஒரு மனித ஒரு தவறு செய்யும் பொழுது அதை நான் மன்னிக்கணும். குற்றம் செய்யும் பொழுது நமக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் மனப்பூர்வம் நான் மன்னிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம புல செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது, நம்ம அடிச்சாலும் தண்டிச்சாலும் திட்டிச்சாலும் நம்மளை அவர் மன்னிக்கிறாரா இல்லையா? அப்ப எவ்வளவு நாம ஆண்டவருக்கு அன்றாட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நாம் ஆண்டவர் பாதையில தான் வந்திருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நன்மைகள் நம்ம வச்சிருக்கிறார். ஆனா நம்முடைய சகோதரன் ஒரு பிழை செய்யும் பொழுது நாம் ஏன் மன்னிக்காம இருக்கிறோம்? அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க பேச இப்படியே மன்னிக்காம இருக்க, ஏன் நம்மளால ஐக்கியப்பட முடியல? ஏன் நம்ம ஒருமனப்பட முடியல? ஏன் நம்முடைய ஜபங்கள் ஜபங்களுக்கு தடை வருகிறது? இவைகள் தான் காரணம். இவர்களை சரி செய்யும் பொழுது, நான் நேற்று சொன்னது போல இவர்களை நாம் சரி செய்யும் பொழுது சபையில் எழுப்புதல் உண்டா? மாமே ஹல்லேலூயா. ஆகவே மன்னிப்பு நமக்கு மத்தேயு 18 அதிகாரத்துல 21 வசனத்துல, நீங்க மத்தேயு 18 அதிகாரம் 21 வசனத்துல அங்க பாக்குறோம்.
எப்படி எனில்
21
அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று
சொல்லுகிறேன். நாங்க நம்ம கர்த்தருடைய வார்த்தை கீழ்படியதான் வேணும், வேற வழி இல்ல. We have no chance, other chance. இன்னொரு மார்க்கமோ, இன்னொரு பாதையோ, இன்னொரு வழியோ, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டோ, இது வி டோன்ட் ஹேவ் எனி ஆல்டர்னேட்டிவ் ரூட். திஸ் இஸ் த வே ஓன்லி, திஸ் இஸ் த ட்ரூத் ஓன்லி. நாங்க என்ன செய்யறோம்? ஏதாவது வேற ரூட்டுகள் இருக்குமா, இதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்குமான்னு தேடி, அதுல தேடி நாம பாக்குறோமே. அப்படி இல்லை. ஆனா சொல்றாரு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் மன்னிக்கணும்? பேதருக்கு ஒரு கேள்வி. ஒழுக்க தரம் மன்னிச்சா காணுமா? 7 தரம். 7 மட்டுமில்ல, மன்னிக்கத்தான் வேணும். அப்பதான் நீ விடுதலையாடு. நீ மன்னிக்கத்தான் வேணும். அப்படி நீ மன்னிக்காட்டி, நீங்கள் கடைசி வார்த்தை, நீங்களும் அவனவன் தன் சோதரம் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாம போனால் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். இப்படியே செய்வாராம். என்ன தண்டனை, என்ன நியாயத்திற்பதுதாம்? அவர்கள் ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் கொடுத்து தீர்க்கும்படும் உபாதிக்கரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். ஆகவே மன்னிக்காம இருந்தால், அந்த யாரையும் குற்றம் செய்து நாம் மன்னிக்காம இருந்தால், ஒருவேளை அவர்தான் நமக்கு முதல் தவறு செய்திருந்தால், நீங்க மனப்பூர்வமாக மன்னிக்கத்தான் போனும். நீங்க மன்னிக்காம இருந்தால் உபாதிக்கிற இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டால் நம்மளை சூழ்ந்து ஒரு 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 போராட்டமும் ஒரு உபத்திரமும் ஒரு சிறை இருப்பும் அங்கு இருந்து கொண்டான் இருக்கும். அந்த மன்னிப்பு எடுபடும் மட்டும் அது இருந்து கொண்டான். அனைவருடைய காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாத காரணம் இதுவும் ஒரு காரணம். நீ உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க பாப்போம், எத்தனை பேர் நீங்க இன்னும் மன்னிக்கல? சில பேர் குடும்பத்துக்குள்ளேயே மன்னிக்கிறல்லையே, புருஷன் பொம்பளை மனைவி மன்னிக்கிற, மனைவியை புருஷன் மன்னிக்கிற, பிள்ளைகள் மன்னிக்கிறல்ல, புருஷன் ஒரு சேச்சிக்கு, பொஞ்சாதி ஒரு சேச்சிக்கு, பிள்ளைகள் ஒரு சேச்சிக்கு. கர்த்தருடைய வார்த்தை சத்தியமுங்க, அதன்படி நாம செய்தா தான் நம்ம வாழ்க்கை. நேற்று அதுக்காக தான் சொன்னேன், நானும் அதுக்காக தான் போராடுறேன், அதான் என்னுடைய வாழ்க்கையில போராட்டம், வேற போராட்டம் இல்ல. இதான் போராட்டம், பவுலுக்கு தான் போராட்டம், பரிசுத்தமாய் வாழ்றதுதான் போராட்டம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு வார்த்தையின்படி வாழ்றதுதான் போராட்டமான ஜீவியம். நாம ஏதாவது வோல்டேஜ் ரூட்டை கண்டுபிடிச்சு அதன்படி நாம வாழ, நம்மளை ஆயத்தப்படுத்தி நீங்க செல்லலாம் போகலாம். அது கர்த்தருடைய வழியும் அல்ல, கர்த்தருடைய பாதையும் இல்ல. அதனாலே நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டாக போறதும் அல்ல அல்ல அல்ல. நம்மளை ஏன் கொஞ்சம் விட்டு கொடுக்க நாம் கஷ்டப்படுறோம்? வாழ்ற பூமியில தேவன் தந்த அருமையா தந்த அருமையா தந்த கொஞ்ச காலத்துக்குள்ள தேவன் அருமையா தந்த சபையில இருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்றதுக்கு நாமே விட்டு கொடுக்கறல. நீங்க ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டீங்க, ஏதோ நான் குறைஞ்சு போயிடும், ஏதோ நாம தாழ்ந்து போயிரும். நீங்க யோசிக்கிறீங்களா? அப்படி நீங்க யோசிக்காது. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தாழ்ந்து போக விடாது. கர்த்தருடைய வார்த்தை வெட்கப்படுத்தாது ஒரு போதும். நான் வெட்கப்பட்டு போவேன், வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர். நாமனைக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டோம், நான் அவனை விட தாழ்ந்து போயிரும். அல்ல, நீ உயர்த்தப்படுவாய், நீ மேன்மைப்படுத்தப்படுவாய், அவருடைய காரியம் காரணம் உன்னை பெரியவனாக்கும். ஆகவே இந்த சிறை இருப்புகள் நமக்கு வேண்டாம், இந்த ஆண்டவருடைய நியாய திருப்புகள் நமக்கு வேண்டாம். நாம முடிவு பரியந்து நாம் ரசிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 18 அதிகாரம், அதுல 18 அதிகாரத்துல அதே 11 வசனம், 12 வசனம்.
மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார், உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில்
அவன் ஒன்று சிதறி போனால்
அவன் மற்ற 99 ஆடுகளையும்.
அந்த அந்த வசனம், அவைகளில் ஒன்று சிதறி போனால். இப்ப சிதறி போறது இதுதான், எல்லாரும் இருக்கிறோம், ஒன்று சிதறி போகுது பாருங்க, ஒன்று சிதறி ஒன்று விலகி போகுது. என்ன பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. இப்ப கேட்ட காரியம் தான் பிரச்சனை. சபையில எல்லா ஆடுகளும் இருக்கிறது, ஒன்று சிதறி விலகி போகுது, ஒன்று தனிமைப்படுத்தப்படுகிறது. அதை யாரு செய்யறான்னு சொன்னா சாத்தான் செய்யறான். இப்படியான ஓத்துறவங்க பிரச்சனைகள் வரும்பொழுது ஒன்று சிதறி போகுது. ஆண்டவர் அதையும் விட மாட்டார். எப்படியா தேடி கண்டுபிடிச்சு என்ன செய்வார்? சபைகள் கொண்டு வரத்தான் பார்ப்பார். அதுக்குதான் ஊழியக்காரர் இருக்கிறாங்க. உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பாடுகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எங்க சொல்லணும்? ஆட்ட சொல்லணும். பாஸ்டர் இருக்காருங்க, பாஸ்டர் இருக்கார், அவர் சபையின் தூதனா இருக்கிறார். அவருக்கு அவருக்கு சொல்லுவார், ஆண்டு அவரோட பேசுவார், சபையை குறிச்சு அவரோட பேசுவார். 7 சபைகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சபையில இருக்கிற நற்கிரிகளை குறித்து அவரோட பேசுவார், சபையில இருக்கிற குறைகளை குறித்து அவரோட பேசுவார். நீங்க அவரோட கூட ஒத்துழைக்கணும். சபையின் மூப்பரோட ஆடுகள் ஒத்துழைச்சா தானப்பா சபையில ஒரு வளர்ச்சி பிளவம் இருக்கும். யாக்கோபுல எழுதப்பட்டிருக்க, உங்களுடைய சபையிலே ஒருத்தன் வியாதிப்பட்டால் சபை மூப்பரை வரவழைப்பார். அவருடைய பூசிசுவமான விசுவாசம் உள்ள பிடியாளி சுத்தமாக. நமக்கு எது பிரச்சனை வேணும்னா முதலே வரம் பெற்ற ஊழியர் அங்க இருக்கா? இந்தியா வேணுமா, அமெரிக்கா, அங்கதான் போன் அடிக்கிற உடனே. வரம் பெற்ற ஊழியர் இருக்காங்களா, அல்லது இந்த இந்த ஏரியாவில யாரு நல்ல சோப்புள்ளான ஊழியக்காரர், அவரை தேடி எங்கேயாவது அடிக்க இன்ட்ரெஸ்ட்ல பார்த்து அடிச்சுட்டு அவருக்கு தான் முதலாவது கோல் போகும். அவரெல்லாம் முடிச்சு அடிச்சுட்டு தான் கடைசியா தான் பாசத்துக்கு வரும். அதுக்குள்ள பாசத்துக்கு நீஸ் வந்துடும். இதெல்லாம் இதெல்லாம் கர்த்தருடைய வழிகள் அல்ல. உனக்கு எது பிரச்சனை? அவர் ஆடு, அவருக்கு தெரியும் உன்னுடைய நிலைமை தெரியும். ஆடுகள் நிலைமை அறிந்தவர் சபையின் மேற்பன். கர்த்தர் சும்மா அவரோட கூட இடப்பட்டுக் கொண்டே இருப்பார். அவர் சமூகத்தில் இருக்கும்போது அவரோட ஆடு பேசிக் கொண்டே இருப்பார். அவருக்கு தெரியும் என்ன செய்வார். இது இல்லாத ஆடுகள் என்ன செய்யப்படுது சொன்னா தனிமைப்படுத்தப்படுது. சாதனுடைய வேலை தான் தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்திக் கொண்டு டக்குன்னு அடிச்சு விட்டுருவாங்க. தனிமையை நான் விரும்பக்கூடாது. சபை ஐக்கியத்தில் நாம் அதுக்காக தான் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே மேய்ப்பனை நாம் அண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா. அவரையே நீங்க கோல் பண்ணுங்க. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் பெறும். எந்த விருப்பத்துக்கு ஏற்றபடி இந்த பாஸ்டர் இல்ல, என்ன இல்ல, எந்த விருப்பத்துக்கு படி இந்த பாஸ்டர் இல்ல. தீமத்தில் அப்படிதான் இருக்கு. தன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தெரிந்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் பெறும். அவர் தான் நல்லா இருக்கிறாரு. நம்மளை பார்த்து சரியில்லை பாரு. கேயாசி பதினஞ்சு, கேயாசி கேயாசி பொருளாசைக்காரனா இருந்து நம்மள ஐயாக்கு பொருளை கொண்டு வாங்க தெரியாது. அவர் என்ன என்ன செய்வோம், நாம போய் வாங்க வேண்டு வாங்கினாரு. சாவம் தொடர்ந்து சந்ததிக்கும் தொடர்ந்து அப்படி நீ வாழ்ந்து சொன்ன சபையில தேவருடைய நியாய தீர்ப்பு இதை குறிச்சுதான் ஆண்டவன் பேசிட்டு எனக்கு எனக்கு பேசுறது கஷ்டம் தான். ஆனா எனக்கு தெரியாது ஆண்டவர் பேசுறது நான் பேசிட்டு நான் போறேன். ஹல்லேலூயா. ஏன்னு தெரியுமா, ஆண்டவர் அப்படி பேசி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உங்களை அதிகமா நேசிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களை ஒரு கரைதவையேற்ற மனவாட்டியாக கற்புள்ள கனியையாக அவர் கொண்டு போய் சேர்க்க பண்ணதுக்காக வேண்டி உங்களுக்கு தந்த அருமையான கோவிலுக்காகவும் உங்களுடைய சபை மக்களுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வந்த நல்லன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க வந்த நல்லது படுத்துறது நேசிக்கணும். ஹல்லேலூயா. ஐக்கியமா நான் விருப்பம். நாம நமக்குள்ளே நமக்குள்ளே வாக்குவாதங்கள் வேண்டாம், நமக்குள்ளே பிரிவினைகள் வேண்டாம், நமக்குள்ளே மார்க்க பேதங்கள் வேண்டாம். நாங்கள் நேற்று சொன்ன காரியம் நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 24 மணி நேர ஜபத்துக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி நேற்று கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே பேசி உடனே ஒப்பு நான் நன்றி சொல்கிறேன். உடனே சிலவர் நீங்க உடனே ஒப்பு கொடுத்தீங்க பாருங்க. திஸ் இஸ் எ கீழ்ப்படிவு. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது பரிசுத்தாவின் பேசும்பொழுது உடனே கீழ்ப்படிந்து நான் செய்கிறேன் சொல்லி நீங்க வந்தீங்க பாருங்க. சில பேர் சொன்னீங்க, நாம சொல்லிருக்கிறோம். அதுக்கு பொம்பளைகளுக்கு பொறுப்பாக சிஸ்டர் சுவந்தியும் ஆம்பளைகளுக்கு பொறுப்பாக நம்முடைய மூப்பர் ஜோசப்பையா இருக்கு, அவங்களோட கதைச்சி நீங்க 24 hours ப்ரேயர் சபையில தொடர்ந்து கண்டினியூவா நீங்க தொடர்ந்து ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது நாம் அப்படியா நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய சிறையிருப்புகள் இந்த சபையை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒரு ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வருவார், சமாளித்து கொண்டு வருவார். தேவனுக்கு பிரியமான ஒரு மனவாட்டி சபையா ஆவிக்குரிய மாளிகையா நாம கட்டப்பட்டு எழுப்பப்படுவோம் இந்த பட்டணத்திலே. ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே நாம் ஒரு ஆசீர்வாதமான சபையா இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தேவன் விரும்புகிறார். இந்த இடங்கள்லாம் திரும்ப பெல்கனியெல்லாம் நிரம்பணும். அப்படியா நீங்க ஜெபம் பண்ணணும். அநேக ஜனங்கள் இந்த பட்டணத்தில் எனக்கு உண்டு என்று சொல்லி கத்த திருவிழம் பட்டுகிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். காணாது. இன்னும் நிறைய இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் சீட்டு எல்லாம் ஃப்ரீயா இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஆட்கள் நிரம்பணும் என்று சொல்லி நீங்க கூட்டிக் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். எல்லோரும் எழுந்து நின்று கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம கடந்து செல்வோமா? ஒன்று பேதுரு 4:17-18 திரும்ப ஒரு வாசிங்க சிஸ்டர்.
நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் அங்கே நிற்பான்.
ஆகவே ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதனின் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஹல்லேலூயா. நன்றி ஐயா. சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நல்லவரே சோத்திரம். எல்லோருமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்து, என்னை ஆயத்தப்படுத்து, உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்து, உம்முடைய சபையிலே என்னை ஆயத்தப்படுத்தும் ஐயா. ஹல்லேலூயா. எல்லோருமா எல்லோருமாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய பிள்ளை ஆண்டவரே நான், ஆண்டவரே உமக்காக நான் ஆண்டவரை கத்தாவே காரியங்களை நடத்திப்பேன் என்று சொல்லுகிறேன். தேவனே உம்முடைய வார்த்தைக்காக சோத்திரம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீராக. மனம் திரும்புதல் உண்டாவதாக, வாழ்வு உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக. ஆண்டவரே கிறிஸ்து மகிமைப்படுவாராக ஐயா. சோத்திரம் ஐயா. நல்லவரே ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீதிய சாந்தம் பொறுமையன்று நிறைந்து வாழ்பவரே, நீதிய சாந்தம் பொறுமையன்று நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு காயா
நல்ல பிதாவே ஹல்லேலூயா.